சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவர்கள் பொடிப்புரை 16வது வட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 4வது சூத்திரத்து 2வது அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. 4வது சூத்திரத்து 2வது அதிகரணம் ஆன்மாவினுடைய இயல்பினை தெளிவுல எடுத்துக் கூறுவது. ஏனைய சமயத்தை சார்ந்த சிந்தனையாளர்களிலும் சைவ சித்தாந்த சிந்தனையானது எத்துணை மேம்பட்டு விளங்குகின்றது என்பதற்கு சீரியதோர் எடுத்துக்காட்டாக திகழ்வது இந்த 4வது சூத்திரத்து 2வது அதிகரணம் என்று கூறலாம். ஏனென்றால் ஏனைய சமயத்திலே எழக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் பசுபோதத்தின் வழி நின்று பசுவாகிய ஆன்மாக்கள் தத்தம் பக்குவத்திற்கு ஏற்ப வினைக்கீடாக பரம்பொருள் உணர்த்த எழுந்த சிந்தனைகள். ஆனால் சைவ சித்தாந்த சிந்தனையோ எந்த உயிரிடத்திலிருந்தும் தோன்றவில்லை. அது சிவபெருமான் வகுத்த நெறி, முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே என்று சொல்லி அப்பருபெருமான் நமச்சிவாய பதிகத்திலே அருளி செய்துள்ளது இங்கு எண்ணி பார்ப்பதற்குரியது. ஆகவே முற்றறிவும் வரம்பில் இன்பமும் பேராற்றலும் உடைய சிவ பரம்பொருளாலே வகுத்து கூறப்பட்ட அந்த சித்தாந்த உண்மையானது அவன் அருளே சார்பாக கொண்டு விளங்கக்கூடிய அருளாளர்கள் அருளி செய்ததனாலே அது ஏனைய சிந்தனைகளிலும் எத்துணை மேம்பட்டு விளங்குகின்றது என்பதற்கு இந்த 4வது சூத்திர 2வது அதிகரணம் நமக்கு நல்லதோர் உதாரணமாக திகழ்வது. இதிலே முதல் பாடலிலே உயிரானது பிரம்மத்தினுடைய பரிணாமம் என்று கூறிய பரிணாமவாதிகளை மறுத்து பிரம்மத்திடமிருந்து பரிணமித்து வந்தது உயிர் அன்று என்று சொல்லி தெளிவுறுத்தினார். பிரம்மத்திடமிருந்து பரிணமித்து வந்தது உயிர் என்றால் பிரம்மத்திடமிருந்து பரிணமித்து வந்தது உயிர் என்றால் பிரம்மத்தினுடைய தன்மை உயிர்களிடத்திலே இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை, ஆகையினாலே பிரம்ம பரிணாமம் அன்று என்று கூறினார். அடுத்த பாடலிலே சாங்கியர்கள் கூறினார்கள் என்ன என்று சொன்னார். சாங்கியர்கள் கூறினார், உயிர் குனிப்பொருள் அறிவு அதன் குணம் என்று பாகுபாடு கிடையாது. குணகுணி பாகுபாடு உயிரிடத்திலே கிடையாது. உயிரே வந்து அறிவுதான், அறிவு மயமானது, குணம் மாத்திரமாய் உள்ளது, அறிவு குணம் மாத்திரமாய் உள்ளது உயிர் என்று சொன்னார்கள். அப்போ உடல்ல எப்படி அறிதல் செயல்படுதல் இவையெல்லாம் எப்படி நடக்கின்றது, உடலிலே அறிவு இச்சை செயல்கள் நடப்பது எப்படி? உயிர் வந்து ஒரு பொருளாக இருந்தால் அது இந்த உடலை இயக்குகிறதுன்னு சொல்லலாம். உயிர் வந்து பொருள் இல்லை, உயிர் வந்து வெறும் குணம்தான், அறிவு குணம்தான் என்று சாங்கியர் சொல்கின்றார்கள். உயிர் வந்து அறிவு குணமாக மட்டும் இருந்தால் எப்படி அந்த உடலை அந்த உயிரானது இயக்கி இந்த உடலிலே அறிவு இச்சை செயல்கள்லாம் எப்படி நடக்கும், அறிதல் செயல்பாடுகள் விளைதல் இவையெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உயிருடைய சன்னதியிலே உடம்பு செயல்படும், உயிர் இருந்தபடி இருக்கும், உயிருடைய சன்னதியிலே உடம்பு இருப்பதனாலே அந்த உடம்பானது செயற்படும் என்று சொன்னார்கள். அப்பந்தான் அருமையான ஒரு காரணம் கூறி இந்த கருத்தை மறுத்தார். அதுல நமக்கு அரிய உண்மைகள் தெரிய வருகின்றன. என்னவென்றால் உயிருடைய சன்னதியிலே இந்த உடம்பு செயற்படும் என்று கொண்டால் உறக்கத்தின் போதும் உயிருடைய சன்னதிக்கு கேடில்லை. உறக்க நிலையிலும் உயிர் வந்து அப்படியே இருக்கின்றது, அப்பவும் உயிருடைய சன்னதியில தான் உடம்பு இருக்கிறது உறக்க நிலையிலும். அப்ப உயிருடைய சன்னதி இருந்தாலே போதும் உடம்பு தொழிற்படும் என்று சொன்னார். உறக்க நிலையிலும் உயிரின் சன்னதியில் தான் உடம்பு இருக்கின்றது, அப்ப ஏன் அந்த உறக்க நிலையில் உடம்பில் அறிதலோ செயற்பாடுகளோ நிகழவில்லை? அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, பிணத்தும் என்று கூறினார். அதான் நமக்கு சித்தாந்த ரீதியில வந்து மரணம் என்பதை நாம் அங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன பாடலே இருக்கு, பிணத்து உறக்கத்து என்றான், உறக்கத்துக்கு முன்னோட்டியே பிணமாக கிடக்கின்ற நிலையை சொல்கின்றார். உடல் பிணமான போதும் உயிரின் சன்னதியில் தான் உடம்பு இருக்கின்றது என்று சொல்கின்றார். ஏன் அப்படின்னா உடல் பிணமாயிட்டதுன்னா அந்த உடலை விட்டுட்டு உயிர் நீங்கிவிட்டது என்று நாம் உலகியலிலே கூறி வருகின்றோம். உடலை விட்டுட்டு உயிர் எங்கேயோ போய்விட்டது என்று சொல்கின்றோம். மேலும் சமய சாத்திரங்களிலும் கூட அது சொர்க்கலோகம் போகலாம், நரகலோகம் போகலாம், வேறொரு பிறவி எங்கேயாவது போய் கருவில் புகழாம் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்ப அந்த உடலை விட்டு போயிட்டு இருந்தானே எப்படி நாம அங்க சொல்றோம் அப்படின்னா இந்த பாடல சொல்ற சாங்கியர்களை மறுக்கும் இடத்திலே அருளந்தி சிவாச்சாரியார் கூறுகின்றார், உடல் பிணமான நிலையிலும் உயிரின் சன்னதிக்கு கேடில்லை அப்படிங்கிறார். அப்ப உயிரின் சன்னதியில தான் அப்ப உடம்பு இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிர் எங்கும் நிறைந்த பொருள் தான். அது பின்னால சித்தாந்த ரீதியா சொல்லும் போது அது தெளிவா நமக்கு வந்து உயித்து உணரலாம். எங்கும் நிறைந்த பொருள் தான், ஆனால் எந்த இடத்திலே உயிருக்கு கருவி கரணங்கள் வழங்கப்படுகின்றனவோ அந்த இடத்தில் உயிருக்கு அறிவு விளங்கும். எல்லா இடத்திலையும் நாம இருக்கிறோம் இல்லையா, உடல் வந்து இயங்கணும், உடல் அங்க இங்கும் இயங்கணும். இயங்கும் போது எங்கெல்லாம் அந்த உடலுடைய சார்பு இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் வந்து மலச்சக்தி சிறிதே ஒடுங்கி அந்த சிற்றறிவு விளக்கம் இருக்கின்ற. ஏன்னா தத்துவங்களால், இந்த உடல் தத்துவங்களாலே ஆணவ மலம் சிறிதளவு தான் ஒடுங்க முடியும். ஏன்னா இவையெல்லாம் விளக்கு மாதிரி தானே சொல்லியிருக்கிறது. விளக்கு ஒளியினாலே இருளானது சிறிதளவு தான் அடங்கும், கதிரவன் ஒளியில தான் இருள் வந்து முற்றிலுமாக அடங்கும். அந்த மாதிரி இந்த உடல் தத்துவங்களாலே ஆணவ இருள் சிறிதுதான் நீங்கும். ஆகவே சிற்றறிவு தான், விளக்கு வெளிச்சத்தில் பார்த்த மாதிரி சிற்றறிவு தான் ஆன்மாவுக்கு விளங்கும். ஆகையினாலே எங்கும் ஆன்மா உள்ளது, ஆனால் மலமறைப்பில் உள்ளது. அதான் சித்தாந்தத்தில், ஏன்னா எங்கும் ஆன்மா உள்ளதுன்னு சொல்ல பின்னாடி ஒரு சமயவாதி சொல்ல வருவாங்க, அவங்களையும் நாம மறுப்போம். அப்ப என்ன, எல்லா விதமான கருத்துக்களையும் மறுக்கிறோமே, இத்தனை கருத்துக்களுக்கும் வேறாக நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லா கருத்துகளையும் தக்க காரணங்கள் காட்டி மறுத்துவிட்டு பின்னாடி சித்தாந்த கருத்தை சொல்லும் போதுதான் நம்ம அதை ஆழ்ந்து சிந்தித்து நம்ம அதை உயித்து உணரக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். இப்ப சாங்கியர்கள் சொல்வது உயிர் வந்து அறிவு குணமாக மாத்திரம் உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ அது பொருளாக இல்லாமல் வெறும் குணமாக இருந்தால் அதன் சன்னதியில எப்படி இந்த உடம்பெல்லாம் செயற்படும் அப்படிங்கும் போது, அந்த சன்னதியில செயற்படும் நார்கள், அப்போ பிணமான போதும் உறக்க நிலையிலும் உயிரின் சன்னதியில் தான் உடம்பு இருக்கின்றது, இருந்தும் உடம்பு செயல்படவில்லையே. ஆகவே உயிரின் சன்னதியில் உடம்பு செயல்படும் என்பது பொருந்தாது. ஆகவே நாம என்ன சொல்றோம், உயிர் வந்து ஒரு பொருள், அதன் குணம் அறிவுன்னு சொல்றோம். சாங்கியர்கள் உயிர்ங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அறிவுங்கிற குணமே உயிர், குணம் மாத்திரமாக இருப்பதுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் அது உயிரானது உடலை இயக்க முடியாது, உடலை பயன்படுத்தி அறிதலோ உடலை செயல்படுத்துதலோ முடியாதுன்னு நம்ம சொல்லிடுறோம். அது சன்னதியில நடக்கும்னு சொன்னாங்க. சன்னதியில் என்ன, உறக்கத்து நிலையிலும் பிணமான நிலையிலும் உயிரின் சன்னதியில் தான் உடம்பு இருக்கின்றது, இருந்தும் அங்கு தொழிற்பாடு எதுவும் நடக்கவில்லை இந்த உடம்புல. ஆகவே உயிரின் சன்னதியில் உடம்பு இயங்கும் என்பது தவறு என்று சொல்லிவிட்டார். அதற்கு மேல் அவர்கள் ஒரு விளக்கம் தருகின்றார்கள், நாங்கள் உயிரின் சன்னிதி என்று சொல்வதிலே ஒரு பெரிய விஷயம் இருக்கின்றது, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்து நாங்கள் விளக்குகின்றோம் அப்படின்னு சொல்லி சாங்கியர்கள் விளக்குகின்றார்கள். அந்த பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த பாடல் வருமாறு, சந்நிதி குணமதாகும் தான் என்போல் எண்ணின் காந்தம் முன்னிரும்பு என்றாய், ஈர்க்கும் உறமையுண்டு அகற்றல் என்றாம், உண்ணுதல் ஒடுங்கல் ஓடல் இருத்தலே கிடத்தல் நிற்றல் என்னும் இத்தொழில்கள் மற்றும் இயற்றுவது ஆன்மா என்னே. என்ன சந்நிதிதான் என்போல் எண்ணின் பதவுரையில நம்ம குருமூர்த்திகள் அருமையாக அருள் செய்துள்ளார்கள். சந்நிதிதான் என்போல் எண்ணின், அதாவது உயிர் வந்து வியாபகமாய் நிற்றல் மட்டுமே சன்னதின்னு நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சாங்கியர்கள் சொல்றாங்க. ஆனா உயிர் வியாபகமாய் நிற்பதனால பிணமான நிலையிலும் உறக்க நிலையிலும் கூட உயிரின் சன்னதியில தான் உடம்பு உள்ளதுன்னு நீங்க சொன்னீங்க சித்தாந்திகள். ஆனா நாங்க என்ன சொல்றோம், சாங்கியர்களாகி நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உயிர் வியாபகமா அப்படி நிற்பது மாத்திரம் சன்னதி நாங்க சொல்லல. அப்ப என்ன மற்ற சன்னிதி என்போல் எண்ணின், அப்ப சன்னிதி என்பது என்ன கருத்தில் என்றால், காந்தமுன் இரும்பு குணமதாகும் என்றாய். சாங்கியனே நீ என்ன கூறுகின்றாய், சன்னிதி என்பது உயிர் வியாபகமாய் நிற்றல் மாத்திரமல்ல, காந்தம் முன்னால் இரும்பு போல, காந்தத்தின் சன்னதியில் இரும்பு இருப்பது போல உயிருடைய சன்னதியில் உடம்பு இருக்கின்றது என்று சாங்கியனே நீ கூறினாய் இல்லையா. காந்தம் முன் இரும்பு குணமதாகும் என்றாய், காந்தம் முன் இரும்பு போல உயிரின் முன் உடம்பு தொழிற்படுவதற்கு ஏதுவாயதொரு குண விசேடம் சந்நிதி எனக் கொண்டாம், ஆகலின் அக்குற்றம் இண்டைக்கு எய்தாது என்றாய் எனின். யா என்ன அப்படின்னு சொன்னால், சந்நிதி என்றால் காந்தம் முன் இரும்பு இருப்பது போல, அந்த மாதிரிதான் உயிர் முன்னால உடம்பு இருக்கின்றது. அப்போ ஒரு எல்லை இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காந்தத்துக்கு வந்து ஓரளவுக்கு நெருக்கமா அந்த இரும்பு இருந்தாதான் அது ஈர்க்கப்படும். காந்தத்தை விட்டு எட்டக்க தள்ளி இருந்துட்டா அப்ப என்ன சொல்றாங்க, அதுல வந்து விஞ்ஞானி என்ன சொல்றாங்க, அது காந்த புலம் அல்லன்றதாங்க. காந்தத்தை சுற்றி ஒரு பரப்பு இருக்கு, ஒரு ஏரியா, அதுக்குள்ளதான் அந்த காந்தத்தின் விசை வந்து அங்க செயல்படும். அந்த அந்த புலத்துக்கு எட்டக்க போயிட்டுது இரும்பு துகள் அப்படின்னா, அப்போ அந்த இரும்பு வந்து இந்த காந்தம் ஈர்க்காது. ஒரு சுத்து வட்டாரம் இருக்கு காந்தத்தை சுத்தி, அதுக்குள்ளதான் அதனுடைய அந்த ஈர்ப்பு விசை செயல்பாட்டில் இருக்கு. அந்த மாதிரி உயிரினுடைய சன்னதி இருக்கின்றதே அந்த மாதிரி, இந்த மாதிரி உறக்க நிலை, பிணமான நிலை, இந்த நிலையில வந்து உயிரினுடைய அந்த சன்னதிக்கு கொஞ்சம் அப்பால் உடல் போயிட்டுதுன்னு வச்சுக்கணும். அதனால உயிரினுடைய ஈர்ப்பு அங்க உடல்ல செயல்படல, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு. அந்த காந்தத்துக்கும் இரும்புக்கும் சொல்லும் போது சுத்தி ஒரு புலத்துக்குள்ள இருந்தாதான் அந்த இரும்பு ஈர்க்கப்படுகிறது, இந்த புலத்துக்கு கொஞ்சம் அப்பால் போனா ஈர்க்கப்படுவது இல்லையே, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கின்றது. ஆகவே அப்ப வந்து நீங்க சொல்லலாம், என்ன காந்தம் முன்னாலதானே இரும்பு இருக்கிறது, ஆனால் இரும்பு ஈர்க்கப்படவில்லைன்னா அந்த காந்த புலத்துக்கு வெளியே இருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் அருகில் தள்ளினால் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அருகில் இருக்கின்ற நிலை இந்த நடவு நிலை, இதெல்லாம் கொஞ்சம் எட்டக்க தள்ளி போயிட்ட நிலை உறக்க நிலை பிணமான நிலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்படுற ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அப்படி சொன்னாலும் பொருந்தாது என்று சித்தியார் அதை மறுக்கின்றது. என்ன, ஈர்க்கும் உறவை உண்டு அகற்றல் என்றாம். காந்தம் முன்னால் இரும்புன்னு சொன்னா காந்தம் என்ன செய்யும், அந்த இரும்பை ஈர்க்கத்தான் செய்யும், அகற்றாது விரட்டாது இல்லையா. ஒத்த காந்த முனைகள் ஒன்றை ஒன்று விரட்டும்னு சொல்வார்கள். அப்படியே வைத்துக் கொண்டாலும் காந்தம் வந்து ஒரு காந்தத்தின் வடதுருவம் இன்னொரு காந்தத்தின் வடதுருவத்தை விரட்டும், அந்த விரட்டுகின்ற துருவத்தை ஒரு நாளும் கவராது. விரட்டுவதை விரட்டத்தான் செய்யும், கவருவதை கவரத்தான் செய்யும். கவருகின்ற பொருளையே விரட்டுதலோ முன்னால் விரட்டிய பொருளையே பின்பு கவருவதோ கிடையாது. அப்படி முரண்பாடான தொழிற்பாடு காந்தத்தில் கிடையாது. காந்தத்தை கொண்டு வந்து இங்க ஓமையா சொன்னேன்னா உயிர் வந்து உடம்பை என்ன செய்கின்றது, முரண்பாடான பல செயல்பாடுகளில் இந்த உயிரானது உடம்பை செலுத்துகின்றதே இல்லையா. உயிரானது உடம்பை நிற்க வைக்கின்றது, ஒரு சமயத்துல இன்னொரு சமயத்துல கிடத்திடுது, ஒரு சமயத்துல வந்து ஓட வைக்கின்றது, ஒரு சமயத்தில் நிற்க வைக்கின்றது, ஒரு சமயத்தில் நினைக்க சொல்கின்றது, ஒரு சமயத்தில் அந்த சார்பு நீங்கி மரத்தலுக்கும் காரணமாயிருது. ஆகவே உண்ணுதல், ஒடுங்கல், ஓடல், இருத்தலே, கிடத்தல், நிற்றல் என்னும் இத்தொழில்கள் மற்றும் ஆன்மா இயற்றுவது என்னே. ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு தொழிலா பாருங்க முரணா இருக்கும். நினைத்தல் மறைத்தல், ஓடல் இருத்தல், கிடத்தல் நிற்றல் முதலிய மாறுபட்ட தொழில்கள் ஆன்மா செய்யுமாறு ஆண்டே இதன்க. ஆகவே காந்த புலத்தை உதாரணமாக சொன்னால் காந்தம் இரும்பை ஈர்க்கும், ஈர்க்கத்தான் செய்யும், விரட்டாது. முரண்பாடான தொழில்களே அது செய்யாது, ஈர்த்த இரும்பையே விரட்டாது. ஆனால் உயிரோ உடம்பை வந்து என்னெல்லாம் செய்கின்றது அப்படின்னு சொன்னா ஓட செய்கின்றது, அப்புறம் இருக்க செய்கின்றது, ஓடுதல் இருத்தல் ஒன்றுக்கொன்று முரண்பாடான தொழில்கள் இல்லையா. அப்புறம் வந்து நிற்க செய்கின்றது, கிடக்க செய்கின்றது, படுக்க செய்கின்றது, இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு. அதே மாதிரி நினைத்தலும் நடக்கின்றது இந்த உடம்புல, மரத்தலும் நடக்கின்றது. இப்படி முரண்பாடான தொழில்களிலே இந்த உடம்பை உயிர் செலுத்தாது. ஆகையினாலே உயிரின் சன்னதியில் உடம்பு தொழிற்படும் என்பது பொருந்தாது. உயிர் ஒரு பொருளாயிருந்து இந்த உடம்பை இயக்குகின்றது என்பதுதான் உண்மை என்று அங்கே தெளிவுறுத்தினார். ஆக ஒவ்வொரு சமயவாதிகளும் எந்த அளவிற்கு சிந்தித்திருக்கின்றார்கள் உயிரின் இயல்பை பற்றி, உயிர் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு எந்த அளவுக்கு சிந்தித்திருக்கின்றார்கள், சித்தாந்தத்தினுடைய சிந்தனை எந்த அளவிற்கு அதிலிருந்து வித்தியாசமா இருக்கு, அது எவ்வளவு தூரம் சிறப்பாகவும் உண்மையாகவும் இருக்கின்றது என்று உணர்ந்து கொள்ள மிக முக்கியமான பகுதி இதுதான். அடுத்த பாடல், உயிர் வந்து உருவமுடைய பொருள் என்று ஒரு சாரார் கூறுகின்றார்கள். அந்த மதத்தவர்கள் பேர் பௌராணிகர். பௌராணிகர் என்ற மதத்தவர்கள் உயிர் உருவமுடைய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடலை பார்ப்போம். உரு உயிர் எண்ணின் இந்த உடலினுட் காண வேண்டும், வருவது பரிணாமத்தாய் அனித்தமாம் பூதமாகும், கருவினில் நுழையுமாறும் காட்டிட வேண்டும், கண்ணின் மறிவிடாது எண்ணின் உந்தன் வாயினால் உருவன்று எண்ணே. அருமையான பாடல். அவருடைய கருத்தும் நம்முடைய தடையும், நம்ம தடைக்கு மேல அவர்கள் தங்கள் கருத்தை நிலைநாட்ட முயல்வதும் அதை முற்றிலுமாக மறுப்பதுமாக இந்த பாடல் தடை விடைகளோடு மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. உரு உயிர் எண்ணின், இத உயிர் உரு எண்ணின் அப்படின்னு வச்சுக்கணும். இனி பௌராணிகர் மதம் பற்றி, உயிர் உருவப்பொருள் என்பயாயின். பௌராணிகர்கள் சொல்றாங்களே உயிர் வந்து உருவமுடைய பொருள் சொல்றாங்களே, அதை ஏற்றுக்கொண்டால் என்ன, அப்படி கொள்வோமே என்று சொன்னாயானால் இவ்வுடம்பினுள் வேறொரு வடிவம் காண வேண்டும். இந்த உடம்பே வந்து உருவமுடைய பொருள், இந்த உடம்புல உயிர் இருக்கிறது, அந்த உயிரும் உருவமுடைய பொருள்னா இந்த உடல் உருவத்துக்குள்ள உயிர் உருவம்னு இன்னொரு உருவம் காணப்பட வேண்டும். ஆனால் அப்படி காணப்படவில்லை. அப்புறம் வருவது பரிணாமத்தாய் அனித்தமாம் பூதமாகும், அஞ்ஞனமன்றி உருவப்பொருளாய் வருவது காட்சி புலனாய் பரிணமித்து அழிவெய்தும் பூதத்தோடு ஒன்றாக வேண்டும். உருவமுடைய பூதங்கள் அவை வந்து காட்சி பொருளாய் தோன்றுகின்றன, அப்புறம் என்ன செய்கின்றன, அழிகின்றன. ஆகவே உருவமுடைய பொருளுக்கெல்லாம் தோற்றம் அழிவு இரண்டும் உண்டு. அப்ப உயிருக்கும் தோற்றம் அழிவு உண்டு. ஆனா உயிருக்கு தோற்றம் அழிவு கிடையாது, உடம்புக்கு தான் தோற்றம் அழிவு இருக்கக்கூடிய, உயிருக்கு கிடையாது. அப்புறம் பூதத்தோடு ஒன்றாதல் வேண்டும். சரி, பூத பரிணாமமா ஆயிரும் உலகத்தில் உள்ள சடப்புறர்கள் மாதிரி. கருவினில் நுழையுமாறும் காட்டிட வேண்டும். உயிர் வந்து உருவமுடையதுன்னு சொன்னா அந்த உயிர் எப்படி கருவிற்குள் நுழைகின்றது என்பது காணத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆனா அது காண முடியவில்லை இல்லையா. கற்பத்தில் புகுமாறும் தெரித்தல் வேண்டும், அது முடியாது. கண்ணினில் மறிவிடாது எண்ணின். அப்ப சொல்றான் பௌராணிகர் என்ன சொல்றான்னா, கண்ணினில் மறிவிடாது. உயிர் வந்து உருவமுடைய பொருள் தான், ஆனாலும் கண்ணுக்கு புலனாகாது அப்படிங்கிறான். என்ன உருவடி வாயினும் கட்புலனாகாது எனின் உன்றன் வாயினால் உரு அன்று என்னே. நீ என்ன சொல்ற, உயிரானது உருவமுடைய பொருள் தான், ஆனாலும் கண்ணுக்கு புலனாகாதுன்னு சொல்ற இல்லையா. அப்போ உன்னுடைய வாயினாலேயே உயிர் உருவமற்றதுன்னு சொல்லிட்டு போ, அதை நான் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. உருவமுடைய பொருள்னா கண்ணுக்கு புலனாகணும். உருவமுடைய பொருள்னு சொல்லிட்டு ஆனா கண்ணுக்கு புலனாகாதுன்னு சொன்னா அது உருவம் அற்றதுன்னு சொல்றதுக்கு சமம். ஆகவே பௌராணிகளே நீ ஓமாயாரே என்ன சொல்லிடு, உயிர் உருவமற்றதுன்னு சொல்லிடு, அதை நான் சொல்ல வேண்டான்ட்டு. இனி பௌராணிகர் உயிர் உருவப்பொருள் என்பர். பரிணமித்து அழிதலும் காட்சிப்புலனாதலும் இல்லாத பொருள் அவ்வியல்புடைய பூதங்களோடு ஒப்ப உருவாமாறு ஆண்டையது என்பதா என்பது சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை. இந்த பாடல்களுக்கெல்லாம் சிவஞான சுவாமிகள் அருளி செய்த பொழிப்புரை அப்படி கருத்து சாரமா இருக்கும். ஆகவே அது உரிய பதங்களோடு இணைத்து நாம வந்து அந்த செயலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரையும் அந்த பொழிப்புரைக்கு இணங்க அருளி செய்துள்ளார்கள். இனி அடுத்த வாடலை சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்னா, சூக்கும உருவுடையது யா உயிர் வந்து அப்படின்னு சொல்றாங்க. உயிர் வந்து சூக்கும உருவம் கொண்டது அப்படிங்கிறாங்க. சூக்கும உருவது எண்ணில் தூள காரணமதாகும் ஆக்கிய மனாதி தன்மாத்திரை வடிவு அசேதனம் பின் நீக்கிய சூக்குமத்தே நிற்பதோர் உருவுண்டு எண்ணின் ஆக்கிடும் உருவம் எல்லாம் அசித்துமாய் அனித்தமாமே. சூக்கும உருவது எண்ணின் பூதம் போல காட்சி புலனாதற்குரிய தூள உருவாதல்ல இன்றி சூக்கும உருவாய் நிற்பது உயிரெனின். ஏன் உருவம்னா என்ன, காட்சி புலனாகக்கூடிய பூதங்கள் மாதிரி காட்சி புலனாகணுமா, வேண்டாமே. இது சூக்கும வடிவம் கொண்டது, அதனால இது காட்சி புலன் ஆகாது அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னால் உயிர் சூக்கம உருவம் கொண்டது அப்படின்னு சொன்னால் அது எதுவாக இருக்கும், தூள காரணமதாகும் அசேதனம், அது தூள உருவை தோற்றுவிக்கின்ற சடம். சூக்கும உருவம் கொண்டதும் சடம் தான், உருவம்னு வந்துட்டாலே சடம் தான். சூக்கும உருவம் கொண்ட சடம்னா அது தூள உருவம் கொண்ட சடத்தை தோற்றுவிக்கும் பொருளாக இருக்கணும். என்ன அது, என்ன பொருள், இந்த இந்த தூள உடம்பு இருக்கின்றதே இது கண்ணுக்கு புலனாகின்ற தூள வடிவம் இல்லையா. இந்த சூக்கும வடிவம் உடைய ஒரு உடம்பும் இருக்கின்றது, அதை சூக்கும உடம்பு நுண்ணுடல் என்று கூறுவார்கள். அது புரியட்டக உடல் என்றும் அதற்கு பெயர் உண்டு. ஏன்னா அதுல எட்டு உறுப்புகள் தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த எட்டு தத்துவங்கள் எவைனா, தன்மாத்திரைகள் அஞ்சு, அப்புறம் மனம் அகங்காரம் புத்தின்னு அந்த கரணங்கள் மூணு. இந்த தன்மாத்திரை அஞ்சு, அந்த கரணம் மூணு, அஞ்சு மூணு எட்டு சேர்ந்தது புரியட்டக உடம்பு. அது சூக்கும வடிவம் கொண்டது, எனவே அந்த உடம்புக்கு சூக்கும உடம்புன்னு பேரு. நீ உயிரை வந்து சூக்கும வடிவம் கொண்டதுன்னு சொன்னா உயிர் வந்து அது சூக்கும உடல்னு சொல்ற மாதிரிதான். சூக்கும உடலும் சடம் தான், ஆனா உயிர் சடமா? ஆகவே உயிரை நீ சூக்கும வடிவம் கொண்டது என்று சொல்லல் ஆகாது. சூக்கும வடிவம் கொண்டதும் சடப்பொருள் தான், அது கொஞ்சம் சூக்குமமா இருக்கிற சடப்பொருள் அவ்வளவுதான் இல்லையா. ஆகவே அது தூள உருவை தோற்றுவிக்கின்ற சடமாகிய மனாதி கரணங்கள் தன்மாத்திரைகளான் ஆக்கப்பட்ட புரியட்டக உடம்பே ஆகலான். மனாதி கரணங்கள்னா மனம் முதலிய அந்த கரணங்கள், மன அகங்காரம் புத்தி. தன்மாத்திரைகள் இந்த அஞ்சும் என்ன, சுவை ஒளி ஊறு ஓசைமான அஞ்சும் தன்மாத்திரைகள். ஆக இந்த அஞ்சு மூணு எட்டால ஆக்கப்பட்ட புரியட்டக உடம்பு தான் சூக்கும வடிவம் உடையது. ஆகவே உயிரை சூக்கும் வடிவம் உடையதுன்னு சொன்னால் அது புரியட்டக உடம்புன்னு ஆயிரும் இல்லையா. அப்புறம் சொன்ன இல்ல, பின் நீக்கிய சூக்குமத்தே ஓர் உரு நிற்பது உண்டெண்ணின் பின்பு நீக்கப்பட்ட அப்புரியட்டக தேகத்துள் அதிசூக்கும உருவாய் நிற்பது உயிர். சூக்கும உருன்னா புரியட்டக தேகம் சொல்றீங்களா? நாங்க என்ன சொல்றோம்னா அந்த புரியட்டக தேகத்துக்குள்ளேயே ரொம்ப அதிசூக்குவமாய் நிற்கின்ற பொருளாக இந்த உயிர் உள்ளது அப்படின்னு சொல்றான். அப்ப அதிசூக்கும உருவம்னு சொன்னா ஆக்கிடும் உருவம், அதுவும் என்னது, ஆக்கப்பட்ட உருவம் தான். அதிசூக்கும உடல்னு இன்னொரு உடல் இருக்கின்றது, அது எவற்றால் ஆனதுன்னா கலையாதி மண்ணந்தமாய் உள்ள பர உடம்பு ஆகலானும். அதுல எல்லா தத்துவங்களும் இருக்கு, கலையில இருந்து நிலம் வரைக்கும் எல்லா தத்துவங்களும் அடங்கி இருக்கு, அது பர உடம்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் அதிசூக்கும உடம்பு. இது ஆகவே நீ உயிரை அதிசூக்கம உருவம் உடையதுன்னு, சூக்கம உருவையும் தாண்டி உயிரை அதிசூக்கம உருவம் உடையதுன்னு சொன்னா, அது இந்த சூக்கம உடலுக்கும் அப்பால் உள்ளே இருக்கின்ற அதிசூக்கம உடலாகத்தான் ஆகும். அந்த உடலும் சடந்தான், ஆனா உயிர் சடப்பொருள் அன்று. எனவே உயிரை அதிசூக்கம வடிவம்னு சொல்லக்கூடாது. எல்லாம் அசித்துமாய் அனித்தமாமே, அவ்வுருவங்கள் அனைத்தும் வெளியே காணப்படுகின்ற தூள உடம்பு, இதற்கும் உள்ளாக இருக்கின்ற மனாதி தன்மாத்திரைகளாகிய புரியட்டக உடம்பு, அதற்கும் உள்ளே அதிசூக்கமாய் இருக்கக்கூடிய அந்த கலாதிகளாலான அதிசூக்கம உடம்பு, இது எல்லாமே வந்து அனித்தமான பொருள், சங்கார காலத்திலே ஒடுங்கக்கூடியவை. மேலும் இவையெல்லாம் வந்து சடம், அறிவற்ற சடம். அவ்வுருவங்கள் அனைத்தும் அசித்தாதலும் அசத்தாதலும் ஒருதலை ஆகலாம். ஒருதலைனா நிச்சயம், நிச்சயமா அவை வந்து சடந்தான். அவ்வியல்பு இல்லாத உயிர், சடத்தன்மையோ அழியும் தன்மையோ இல்லாத உயிர் உருவ பொருளா மாறி ஆண்டையது. அது சூக்கும உருவமோ அதிசூக்கும உருவமோ எந்த உருவமாகவும் அது எப்படி விளங்கும், விளங்காது. ஆக இதற்கு சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரை, பூதம் போல காட்சி புலனாதற்குரிய தூள உருவாதல் அன்றி சூக்கும உருவாய் நிற்பது உயிரினின், அது தூள உருவை தோற்றுவிக்கும் சடமாகிய புரியட்டக உடம்பே ஆகலானும், அப்புரியட்டக தேகத்துள் அதிசூக்கும உருவாய் நிற்பது உயிரினின், அது கலையாதி மண்ணந்தமாய் உள்ள பர உடம்பு ஆகலானும், அவ்வுருவங்கள் அனைத்தும் அசித்தாதலும் அசத்தாதலும் ஒருதலை ஆகலானும், அவ்வியல்பு இல்லாத உயிர் உருவப் பொருளாமாறு யாண்டையது என்பதா. யாண்டையது எப்படி பொருந்தும், உயிரை வந்து சூக்ம உருவம்னோ அதிசூக்ம உருவம்னோ சொல்வது எப்படி பொருந்தும் அப்படின்னு சித்தியார் கேட்கின்றது. அடுத்தால ஒரு சாரார் என்ன சொல்கின்றார்கள், கவுளர் என்பவர்கள், இவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன பௌராணிகர் வந்து உயிர் உருவமுடையதுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அது கற்பத்துல புகுதெல்லாம் காட்டணும், அது பூத பரிணாமம் ஆகும் சொன்னே சூக்கம உருவமுடையதுன்னு நாங்க, அப்போ அது புரியட்டக சரீரமா தான் ஆகும்னோ, அதிசூக்கம உருவமுடையதுன்னு நாங்க இன்னும், அப்போ அது பரசரீரமா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மறுத்துட்டோம். இங்க வந்து கவுளர் என்ன சொல்றாங்க, இந்த உயிர் வந்து உருவமுடையது அன்று அருவுருவமானது அப்படிங்கிறாங்க, அருவுருவமானது. அவர்களுடைய கருத்தை நாம் எப்படி மறுக்கின்றோம் என்ற செய்தியினை இந்த பாடல் சொல்கின்றது. அரு உரு எண்ணில் ஆன்மா அரு உரு ஆவதென்றாம் உரு அரு ஆகாதாகும், ஒரு பொருட்கு இரண்டு தன்மை வருவதும் இல்லை, காட்ட வன்னி போல் மறுவும் எண்ணின் உருவமும் காண வேண்டும் உண்மையும் ஒளிந்து போமே என்று. அரு உரு எண்ணில் ஆன்மா அப்படின்னு பாடல் இருக்கிறது, அரு உரு ஆன்மா எண்ணில் அப்படின்னு கூட்டிக்கணும். இனி கவுளர் அருவுருவ பொருள் உயிர் என்பர், உயிரானது அருவுருவ பொருள்னு கவுளர்கள் என்ற ஒரு சாரா சொல்கின்றார்களே அப்படின்னா, அரு உருவாவது என்றாம் உரு அரு ஆகாதாம், அரு உருவாவது என்றாம் உரு அரு ஆகாதாம் ஆகலானும், அருவப்பொருள் உருவப்பொருளாவதில்லை, உருவப்பொருள் அருவப்பொருளாவதில்லை, இரண்டு மாறுபட்ட தன்மைகள் ஒரு பொருளத்தில் இருக்காது. இப்ப நமக்கு ஒரு ஐயப்பாடு வரலாம், சுவாமிக்கு மூன்று வகை திருமேனிகள் சொல்லும் போது அருவுருவ திருமேனின்னு ஒண்ணு சொல்றமே அப்படின்னு சொன்னார், அதுவும் புலப்பட்டு தோன்றக்கூடிய வடிவமாகத்தானே இருக்கின்றது சிவலிங்க திருமேனி இல்லையா, ஆனா இன்ன வடிவம் என்று நாம் அங்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்கிறதுனால அந்த நோக்கில அதுல அருவத்தன்மை சொல்றோம், ஆனால் புலப்பட்டது தோன்றுகின்றது ஒரு வடிவமாக, அதனால ஒரு உருவத்தன்மையும் சொல்கின்றோம். நாம அருவுருவம் சொல்கின்ற நோக்கம் அப்படி, இவர்கள் அந்த நோக்கம் இல்லை, அதனால இவர்களை இங்க மறுக்கின்றோம். ஆகவே அருவப்பொருள்னா அது அருவத்தன்மை தான் இருக்கும், உருவப்பொருள்னா உருவத்தன்மை தான் இருக்கும், இந்த ரெண்டு தன்மைகளையும் ஒரு பொருட்கு சொல்லக்கூடாது. மறுதலைப்பட்ட இரண்டு தன்மை ஒரு பொருட்கு உண்டாதல் இன்மையானும், அப்போ அவர்கள் எடுத்துக்காட்ட பாருங்க, காட்ட வன்னி போல் மறுவும் எண்ணின், காட்டமும் வன்னியும் போல் அருவுருவப் பொருளாமெனி, உயிர் வந்து அருவுருவப் பொருள் தான், நீங்க சொல்றீங்க அருவத்தன்மை இருந்தா உருவத்தன்மை இருக்காது, உருவத்தன்மை இருந்தா அருவத்தன்மை இருக்காது, மாறுபட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளத்தில் இருக்க முடியாதுன்னு நீங்க சித்தாந்திகள் எங்களை மறுக்க வாரீங்க. ஆனா நாங்க என்ன எடுத்துக்காட்டு சொல்றோம்னா, இப்படி அருவம் உருவம் மாறுபட்ட தன்மை ஒரு பொருளத்துல இருக்கு, அது நான் எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, காட்ட வன்னி போல் அப்படிங்கிறாங்க. காட்டம்னா என்ன, விறகு, வன்னினா நெருப்பு, விறகு நெருப்பு இருக்குது இல்லையா, ஆகவே இந்த நெருப்பானது விறகிலே அடங்கி கிடக்கும் போது அருவமா இருக்கு, வெளிப்படும் போது உருவமா இருக்கு, விறகை சார்ந்திருக்கின்ற நெருப்பு தான் வந்து அருவுருவத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே எரிவதற்கு முன்னால் அந்த நெருப்பு அங்கு புலனாகவில்லை, விறகுக்குள்ள அடங்கி அருவமா இருக்கு, எரி கபகபகவன் எரியும் போது அந்த விறகிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு அங்கு புலனாகிறது அல்லவா, அதான் அருவுருவம், காட்ட வன்னி போல் மறுவும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உருவமும் காண வேண்டும், விறகும் நெருப்பும் வேறு வேறு பொருள்கள், ஒரு பொருள் அல்ல. அதான் நம்ம சொல்லி மறுக்கிறோம். உயிர் என்பது ஒரு பொருள். உயிர் என்ற அந்த ஒரு பொருளுக்கு அருவுருவமும் ஒரு தன்மை. நீ சொல்ற ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தனித்தனி பொருள். அப்போ ஏதாவது ஒரு உயிரை எடுத்துப்போம், அந்த உயிரை அருவுருவம்னு சொன்னா ஒரு பொருளிடத்திலே அந்த ரெண்டு தன்மை அருவம் உருவம் எப்படி இருக்கும் நாங்க கேட்டோம். நீ என்னடா விறகு நெருப்பு இருக்குன்னு ஓமை சொல்றேன் இல்லையா. விறகும் நெருப்பும் வேறு வேறு பொருள்கள். ஆக ஒரு பொருளுக்கு அருவுருவம் கூறிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு வேறு வேறு பொருளை சொல்லக்கூடாது இல்லையா. ஆகவே அவ்விரண்டும் தம்முள் வேறாகி உருவமாய் காணப்பட்டு ஒழியும். நெருப்பின் உருவமும் புலப்படுது எரியும் போது, விறகின் உருவமும் புலப்படுது, ரெண்டும் வேறு வேறு பொருள்னு தெளிவா தெரியுது. அது மட்டுமல்ல, அந்த நெருப்பு வெளிப்பட்டுட்டா அது வந்து விறகையும் அழித்து விடுகிறது, தானும் வந்து ஓய்ந்து போகின்றது. நெருப்பு விறகை எரிச்சுட்டு தானும் ஓய்ஞ்சு போயிருது இல்லையா. அந்த மாதிரி அது வந்து கடைசியில என்ன ஆகுது, உள்பொருள் என்பது அங்க வந்து நிலை கட்டு திரிந்து விடுகின்றது. ஆகவே காணப்பட்டு உண்மை ஒளியும், அதன் இருப்புக்கு கேடு வந்து விடுகிறது. நெருப்பும் விறகும் புலப்பட்டால் அதன் இருப்புக்கே கேடு வந்து விடுகின்றது. ஆதலின் ஈண்டைக்கு எடுத்துக்காட்டாதல் செல்லாமை அப்படின்னு சொல்லி, ஈண்டு எடுத்துக்காட்டாதல் செல்லாமையானும் அது பொருந்தாது என்கிற இதுக்கு சுவாமியினுடைய பொழிப்புரை. இனி கவுளர் அருவுருவப் பொருள் உயிரென்பர் ஒன்று பிரிதொன்று ஆகாமையானும், அதாவது அருவம் உருவமாகாது உருவம் அருவமாகாது, அதனானும் மறுதலைப்பட்ட இரண்டு தன்மை ஒரு பொருட்கு இன்மையானும், காட்டமும் வன்னியும் தம்முள் வேறாதலின் ஈண்டைக்கு எடுத்துக்காட்டாதல் செல்லாமையானும் அது பொருந்தாது என்பதான் சுவாமிகளுடைய கருத்தை சொன்னார். அடுத்த பாடல், அடுத்த பாடல் என்ன சொல்கின்றது அப்படின்னு சொன்ன அருவுருவத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. என்ன என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சந்திரன் வடிவு போல தான் அருவுருவம் எண்ணின். ஏன் விறகு நெருப்பு தானே நீங்க வேற வேற பொருள்னு சொல்லி மறுத்துட்டீங்க, சந்திரன் மாதிரி நிலா மாதிரின்னு சொல்றாங்க. சந்திரன் வடிவு போல தான் அருவம் அரு உருவம் எண்ணின் வந்து நம் கண்ணில் தோன்றும் வடிவுலதான் உயிர்க்கும். இந்த ஊன் உருவம்தானா எழுவதும் உயிரே எண்ணில் பந்தமாய் அசித்தாய் ஆன்மா பௌதிகம் ஆகும் அன்றே. என்ன அப்படின்னா, சந்திரன் வடிவு போல தான் அரு உருவம் எண்ணின், சந்திரனுடைய வடிவம் இருக்கின்றதே அது அரு உருவ வடிவம். என்னன்னா இந்த அமாவாசை இந்த மாதிரி நேரத்தில் வந்து அது புலப்படுவதே இல்லை இல்லையா, மறைந்திருக்கின்றது அருவமா இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு நாள் செல்ல 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 அது வந்து சிறிது சிறிதாக வந்து என்ன செய்கின்றது, வெளிப்படுகின்றது உருவம். வெளிப்பட்டு பூரணையாகிய அந்த பௌர்ணமி அன்று என்ன செய்கின்றது, தூள உருவாக முழுமையாக புலப்படுகின்றது. அதுபோல உயிரும் முதல்ல அந்த உடன்பட வந்து அருவமா இருக்கிறது இல்லையா. அதுபோல உயிரும் வந்து அருவமா இருக்கிறது, அருவமா இருந்து கருவில பதியும் போது அருவமா இருக்கிறது. உயிர் வந்து கருவில் பதியும் போது அருவமா இருக்கிறது, அருவமா இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் வந்து வளர்ந்து வளர்ந்து இந்த உடம்பு உருவமாக அது தோன்றுகின்றது. இந்த உடம்பு உருவம் என்பது உயிரின் உருவம் தான். கருவில இருக்கும் போது அப்படியே அருவமா இருந்த அந்த உயிர் வந்து அப்படியே வளர 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 உடம்பு உருவமாகவே அது வந்து வெளிப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அமாவாசையிலே சந்திரனானது அருவமாக இருந்து அப்புறம் வந்து பிரதமை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது புலனாகி அது வந்து பௌர்ணமியில முழுமையாக புலனாவது போல, கருவினுள் பதிந்திருக்கும் போது உயிர் அருவமாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து இந்த உடம்பு உருவமாக வெளிப்படுகிறது. ஆகவே உயிர் வந்து அரு உருவம் என்று சொல்வது பொருந்தும் என்று அவர்கள் கவுலர்கள் சொல்கின்றார்கள். அப்போ இதுக்கு என்ன சொல்றோம் நாம, சுவாமியருடைய உரை, தலை உவாவின் அருவாய் நின்றே பின் முறைமுறையான் வளர்ந்து பூரணையில் தூள உருவாய் விளங்குதலும். ஆகவே அமாவாசை பிரதம